வணக்கம் டாக்டர் சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்களே.
வணக்கம் செல்வி அவர்களே.
புலம்பெயர்ந்து நாம் இங்கு வந்த பிறகு நமது பெற்றோரை இங்கு அழைத்து வர ஆஸ்திரேலிய குடிவரவு சட்டத்தில் உள்ள வழிமுறைகளை சொல்லுங்களேன்.
ஆஸ்திரேலிய குடிவரவு சட்டத்தில் பெற்றோர்களை அழைத்து வரும் முறைகளை மிகவும் குறுக்கியுள்ளனர். 6 விதமான விசா வழிமுறைகள் இருந்தாலும் கூட அவற்றில் 2 விதமான விசா வழிமுறைகளை மட்டும்தான் பின்பற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதாவது, காசு கட்டாமல் அவர்கள் பெற்றோர்களை மற்ற தகுதிகளை வைத்து விண்ணப்பிக்கும் போது அந்த விண்ணப்பங்கள் 10 to 20 ஆண்டுகள் வரை இழுபடுகின்றன. அதற்குள் சில பெற்றோர்கள் இறந்தும் போகின்றார்கள்.
நீங்கள் சொல்லும் அந்த விசா பேரண்ட் விசா சப் கிளாஸ் 103 அப்படியா?
ஆமா, அதாவது காசு கட்டாமல் கொண்டு வரக்கூடிய விசா முறை அது.
அப்படி என்றால் இங்கு இருப்பவர்கள் ஸ்பான்சர் செய்து காசு கட்டி பெற்றோரை இங்கு எடுக்கக்கூடிய விசா வகைகள் என்னவென்று சொல்லுங்களேன்.
அவற்றில் குறிப்பாக கான்ட்ரிபியூட்டரி பேரண்ட் விசா என்று ஒன்று இருக்கின்றது. அதுதான் இப்போது நடைமுறையில் பெரிதும் பலரால் பின்பற்றப்பட்டு வருகின்றது. அந்த அதிலும் 2 வகை இருக்கின்றது. ஒன்று, தற்காலிகமாக பெற்றோர்களை கொண்டு வரலாம் அந்த விசா. அதாவது தற்காலிக கான்ட்ரிபியூட்டரி பேரண்ட் விசாவின் படி அவர்களுக்கு 2 ஆண்டு விசா கொடுக்கப்படும். பிறகு அதிலிருந்து நிரந்தர வதிவிடத்திற்கு அவர்கள் அடுத்த கான்ட்ரிபியூட்டரி பேரண்ட் விசாவை, அவர்கள் பெர்மனன்ட் விசாவை போடலாம். நிரந்தரமான விசா அது.
இல்லை என்றால் மற்றொரு கான்ட்ரிபியூட்டரி பேரண்ட் விசா வகை வந்து நிரந்தரமாகவே அவர்களுக்கு நாங்கள் ஸ்பான்சர் செய்து பணம் கட்டி இங்கு எடுப்பிக்கலாம்.
ஒரே விசாவில் கொண்டு வரலாம். ஒரே விசாவில் கட்டுவதற்கு கிட்டத்தட்ட $47,300 கட்ட வேண்டியிருக்கின்றது இந்த காலத்தில் ஒரு பெற்றோருக்கு. அதனால் நிறைய பேர் தற்காலிக விசாவுக்கு பதிவு செய்து கொண்டு வந்து 2 ஆண்டுகளுக்குள் பிறகு நிரந்தர பதிவிடத்திற்காக விண்ணப்பிக்கின்றார்கள்.
இப்பொழுது தற்காலிக கான்ட்ரிபியூட்டரி பேரண்ட் விசாவுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது நாங்கள் எவ்வளவு கட்ட வேண்டியிருக்கும்?
கிட்டத்தட்ட $24,000 கட்ட வேண்டியிருக்கும் ஒரு பெற்றோருக்கு.
இவ்வாறு விண்ணப்பிப்பவர்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டு இந்த விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியுமா?
சில பேருக்கு பெற்றோர்கள் இங்கு வருவதற்கு விடுமுறை விசா விண்ணப்பிக்கும் போது அவர்களுக்கு நோ ஃபர்தர் ஸ்டே என்று, அதாவது அந்த குறிப்பிட்ட கால எல்லையை தாண்டி அவர்கள் இங்கு தங்க முடியாது என்று குறிப்பிடப்பட்டு விசாவில் ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை விதிக்கப்படும். ஆனால் பல பெற்றோர்களுக்கு அந்த நிபந்தனை வந்து அடிக்கடி அவர்கள் வந்து போவதனால் பல சமயங்களில் அந்த நிபந்தனை போடப்படாது. அந்த நிபந்தனை இல்லாத பட்சத்தில் அவர்கள் இங்கு விடுமுறைக்கு வந்திருந்தால் கூட இங்கிருந்தே தற்காலிக அல்லது நிரந்தர பெற்றோர் விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம்.
பேரண்ட் விசாவுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும்?
அதாவது ஒரு பெற்றோரை நீங்கள் அழைப்பதானால் நீங்கள் முதலில் இங்கு நன்றாக செட்டில் ஆனவர்கள் என்பதற்கான ஆதாரங்களை கொடுக்க வேண்டும். அதற்கு முக்கியமாக 2 வருடத்திற்கு மேலாக இங்கே இருக்கின்றீர்கள் என்று. வசிப்பதென்றது வேற, வதிவிட உரிமை என்பது வேற. அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் என்று சொன்னால் கூட சில பேர் அதை எடுத்துக்கொண்டு துபாயிலோ அல்லது வேறொரு நாட்டிலோ அவர்கள் வசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த விண்ணப்பத்தை அவர்கள் எடுக்கும் போது என்ன பார்ப்பார்கள் என்றால், அந்த ஸ்பான்சர் செய்பவர் வந்து இங்கு 2 வருடமாக இங்கே ஒரு வீட்டில் குடியிருந்து கொண்டிருக்கின்றாரா என்பதை பார்ப்பார்கள். அவர் நிரந்தர வதிவிடம் வைத்து அல்லது குடியுரிமை பெற்று இருந்தால் கூட 2 வருடமாக இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான அத்தாட்சி கொடுக்க வேண்டும்.
பெற்றோரை ஸ்பான்சர் செய்பவர்களுக்கு தான் இந்த தகுதி.
அதுக்கு மேல முக்கியமா முதலில் எடுத்த உடனே கேட்க வேண்டிய கேள்வி, அந்த பெற்றோருக்கு எத்தனை பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் எங்கே இருக்கின்றார்கள் என்று. ஏனென்றால் பிள்ளைகளின் பேலன்ஸ் ஆஃப் ஃபேமிலி டெஸ்ட் என்று, அதாவது 3 பிள்ளைகள் இருந்தால் 2 பிள்ளைகள் இங்கே இருக்க வேணும். 2 பிள்ளைகள் இருந்தால் 1 பிள்ளை இங்கே இருந்து 1 பிள்ளை வேறொரு நாட்டில் இருந்தால் கொடுப்பாங்க. 3 பிள்ளையில 3 பிள்ளையும் ஒவ்வொரு நாட்டில் இருந்தாலும் கொடுப்பார்கள். ஆனால் 4 பிள்ளையிலிருந்து 2 பிள்ளைகள் ஒரு நாட்டிலையும் 1 பிள்ளை இங்கேயும் இருந்தால் கொடுக்க மாட்டார்கள். அந்த பேலன்ஸ் ஆஃப் ஃபேமிலி டெஸ்ட்டுக்கு என்று ஒரு அட்டவணை இருக்கின்றது. அதை பின்பற்றி பிள்ளைகள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறார், அதாவது அதிகப்படியான பிள்ளைகள் இங்கே இருக்க வேண்டும். ஆனால் 1 பிள்ளை 1 பிள்ளை 1 பிள்ளை என்று சொல்லும் போது 3 பிள்ளைகளோ 2 பிள்ளைகளோ இருந்தால் வெவ்வேறு நாட்டில் இருந்து 1 பிள்ளை இங்கே இருந்தால் கொடுப்பார்கள். அடுத்தது, இந்த 2 தகுதிகளையும் வைத்து தான் முதலில் அந்த விண்ணப்பத்தை போட இயலுமா என்றே நாங்கள் பார்ப்போம். அதற்கு பிறகு ஸ்பான்சர் செய்பவர் வந்து அவர் முதலில் நிரந்தர வதிவு விட பிறகு இங்கேயே இருக்க வேண்டும், அதற்கு பிறகு அவருடைய சகோதரங்கள் எல்லாரையும் எண்ணி பார்த்து அவர் இங்கே இருப்பவர்கள் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்க வேண்டும், அதற்கு பிறகு அந்த ஸ்பான்சர் செய்பவருக்கு வருமானம் இருக்கின்றதா, வந்தால் தகப்பனை தங்க வைப்பதற்கு தனி அறை இருக்கின்றதா, இதெல்லாம் வந்து அந்த விண்ணப்பத்தில் கேட்கப்படும்.
தற்காலிக கான்ட்ரிபியூட்டரி பேரண்ட் விசா நாங்கள் விண்ணப்பிப்பதற்கு முதன்மையான காரணம் வந்து இதற்கு கட்ட வேண்டிய தொகையை நாங்கள் பிரித்து இரண்டு தவணையில் கட்டக்கூடிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் என்பதனால் பலர் இதற்கு விண்ணப்பிக்க கூடும். ஆனால் இதில் 2 வருடம் தற்காலிகம் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது அல்லவா, அதில் ஏதாவது ஆபத்து இருக்கிறதா?
ஆபத்து என்று இல்லை, அதில் வந்து நிரந்தர வதிவிடம் கிடைத்ததற்கு பிறகுதான் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள் எல்லாம் கிட்டும். இது தவிர அரசாங்க சலுகைகள் எதுவுமே இருக்காது. குறிப்பா டிசபிலிட்டி பென்ஷன், அதாவது உடல் ஊனமுற்றோருக்கான பென்ஷன் எல்லாம் 10 வருடத்துக்கு பிறகு தான் கொடுப்பார்கள். சோசியல் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய சமூக பணம் வந்து 2 வருடங்களுக்கு பிறகு தான் கிடைக்கும்.
ஆகவே அந்த தற்காலிகமாக அந்த கான்ட்ரிபியூட்டரி பேரண்ட் விசாவில் வரும் பொழுது அந்த 2 வருடங்களும் ஸ்பான்சர் செய்தவர்கள் தான் பொறுப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும்.
ஆமாம், குறிப்பாக அந்த வயதான காலத்தில் அவர்களுக்கு இந்த நோய்கள் வாய்ப்படுவதற்கு கூடிய வாய்ப்புகள் அதிகம். இரண்டாவது, இங்குள்ள சீதோஷ்ண நிலை, குளிர் போன்ற காரணங்களால் அவர்கள் அடிக்கடி உடல்நிலை பாதிக்கப்படும். அப்படி இருக்கும்போது அது ஒரு கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான்.
அப்பொழுது நிரந்தர கான்ட்ரிபியூட்டரி பேரண்ட் விசாவில் வருபவர்களுக்கு இந்த சலுகைகள் எல்லாம் உடனே கிடைக்குமா?
இப்ப நிரந்தர வதிவிடத்தோட நிரந்தர பெற்றோர் விசாவை எடுத்துக்கொண்டு வருபவர்களுக்கு உடனடியாக மருத்துவ வசதிகளுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதை தவிர மற்ற வசதிகள், சமூக பணம், சோசியல் செக்யூரிட்டி, அவைகள் அந்த மாதிரி இதுகள் கிடைக்காது. ஆனால் மருத்துவ வசதி உடனே கிடைக்கும்.
இப்பொழுது பெற்றோரை சார்ந்து பிள்ளைகள், சில பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால், அதாவது இவ்வாறு பேரண்ட் விசாவுக்கு விண்ணப்பிக்கின்ற பெற்றோர் அவர்களுக்கு டிபெண்டன்ஸ் இருந்தார்கள் என்றால் அவர்களையும் இந்த விண்ணப்பத்தோடு இணைத்து இங்கு அழைத்து வர முடியுமா?
இணைக்கலாம். அதில் வந்து 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பிள்ளைகள் 18 வயதுக்கு குறைவாக இருக்க வேண்டும். இவர்களை சார்ந்து இருக்கின்றார்கள், படித்துக் கொண்டிருக்கின்றார்கள், தகப்பன் பணம் கட்டி கொண்டிருக்கின்றார் என்ற போன்ற பல ஆதாரங்களை கேட்பார்கள் குடிவரவு திணைக்களத்தில். அவற்றையும் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும்.
இவ்வாறு இந்த விசாவுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு ஸ்பான்சராக யார் இருக்கலாம் என்று சொல்லுங்களேன்.
இவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் மட்டும்தான் ஸ்பான்சராக இருக்கலாம், அது ஸ்டெப் சில்ட்ரனாக கூட இருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் என்ற அந்த தகுதியை அவர்கள் நிரூபிக்க வேண்டும். எந்த விதத்தில் அவர்கள் பிள்ளை என்ற உறவு முறைக்கு வருகின்றார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும்.
அதாவது இப்பொழுது மகள் இங்கிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், மருமகன் ஸ்பான்சர் செய்ய முடியுமா?
செய்யலாம், மருமகன் செய்யலாம்.
இந்த விசாவுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு ஸ்பான்சர் இருந்து அவர்களுக்கு சரியாக ஸ்பான்சர் செய்யப்பட்டு அதன் பிறகு நீங்கள் கூறியது போல அந்த பேலன்ஸ் ஆஃப் ஃபேமிலி டெஸ்ட், அதிலும் அவர்கள் வந்து தெரிவாகி எல்லாம் சரியாக இருக்கும் பொழுது கடைசி கட்டமாக இந்த விசாவை வழங்குவதற்கு முன்னதாக என்ன மாதிரியான பரிசோதனைகளை திணைக்களம் மேற்கொள்ளும்?
முக்கியமாக இந்த விசா வழங்கும் போது அவர்கள் வயதானவர்கள் என்ற காரணத்தினால் ஹெல்த், அதாவது உடல்நிலை சார்ந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். அந்த பரிசோதனைகள் கூட ஒரு சின்ன ஒரு விடயத்தில் கூட எதுவும் ஒரு பிழை தெரிந்து கொண்டாலும் உடனே அதற்கான மீள் பரிசோதனைகள், இன்னும் அதிகமான பரிசோதனைகளுக்கு அவர்கள் பரிந்துரைக்கப்படுவார்கள். அந்த மாதிரி என்னுடைய ஒரு விண்ணப்பதாரருக்கு நடந்தது. அவருக்கு வந்து வயதானது, எல்லாம் இங்கே வந்திருந்தார், அதனால் அவருக்கு இங்கிருந்தே விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் விண்ணப்பித்த பிறகு அவரை பலமுறை அவருடைய சிறுநீரகங்களை சோதிக்க சொல்லி கேட்டார்கள். என்னென்றால் நீரிழிவு வியாதி இருந்த காரணத்தினால் ஒரு சிறுநீரக செயலிழப்பு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததாக கருதி பலமுறை செய்து கடைசியாக ஒரு வருடத்திற்கு பிறகு அந்த விசாவை கொடுத்தார்கள். அதனால் உடல் நல சோதனையை தான் அவர்கள் முக்கியமாக கருதுகின்றார்கள்.
அவ்வாறு அவர்கள் கடுமையாக உடல் நலம் சம்பந்தமாக பரிசோதிப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
ஏனென்றால் ஆஸ்திரேலிய குடிவரவு திணைக்களத்தின் ஒரு கொள்கை, யார் வந்தாலும் சரி அவர்கள் ஒன்று உடல் நலம் குறைந்து ஆஸ்திரேலிய அரசுக்கு பாரமாக இருந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக HIV, காசநோய் போன்ற சோதனைகளில் சரியான முடிவுகள் வராத பட்சத்தில் அவர்கள் அனுமதிப்பதே இல்லை. ஆனால் அதை தவிர நீண்ட காலத்திற்கு ஆஸ்திரேலிய மருத்துவத்துறையை தங்கியிருக்க வேண்டிய நிலையில் வரக்கூடிய வியாதியோ ஊனமோ இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் அதை மறுப்பு செய்கின்றார்கள். ஏனென்றால் வந்தால் ஆஸ்திரேலிய அரசுக்கு மருத்துவ செலவுக்காக வேண்டி 1.5 லட்சம் 2 லட்சம் என்று செலவழிக்க வேண்டி இருக்கின்றதனால் அது ஒரு பெரும் பொறுப்பாக கருதப்படுகின்றது.
இது தவிர அஷூரன்ஸ் ஆஃப் சப்போர்ட் என்று ஒரு கட்டுப்பணம் கட்ட சொல்கிறார்களே, அது எதற்காக?
அது சில பேருக்கு வந்து அவங்க அஷூரன்ஸ் ஆஃப் சப்போர்ட் $10,000 கட்டுங்க அப்படின்றாங்க. அது வந்து ஒரு ரீஃபண்டபிள் டிபாசிட், அது ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் தி ஆபீசர். யார் தீர்மானிக்கிறாங்களோ அவங்க சொல்லலாம், இல்லை இதுக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் ஆஃப் சப்போர்ட் கட்டுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது வந்து $10,000 அது வந்து அவங்க அதை ஒரு இதில் வந்து முதலீடு பண்ணி உங்களுக்கு வந்து நீங்க ஒரு எத்தனையோ வருஷத்துல அவங்க திருப்பி கொடுக்குறாங்க, 10 வருஷத்துல ஏதோ திருப்பி கொடுக்குறாங்க.
இவ்வாறு கட்டுப்பணம் கட்ட சொல்லி கேட்பதற்கு என்ன காரணம்?
ஒரு நேரத்துல பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்துட்டு பிள்ளைகளை என்னை கைய விட்டுட்டாங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கு நம்ம எதுவும் பணம் கோரி விடுவார்கள் என்றால் என்ற ஒரு காவலுக்காக அந்த கட்டுப்பணத்தை வைத்திருக்கிறார்கள்.
இவ்வாறு பேரண்ட் விசாவில் வந்தவர்கள் இங்கு வந்ததற்கு பிறகு அரசாங்க கொடுப்பனவுகளை கோரினார்கள் என்றால் ஸ்பான்சர் செய்தவர்கள் இந்த கட்டுப்பணத்தை இழந்து விடுவார்கள், அப்படியா? கான்ட்ரிபியூட்டரி பேரண்ட் விசாவிற்கு விண்ணப்பித்து அது கிடைப்பதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும்?
இப்போது வந்து முந்தி 12 மாதங்களுக்குள் கிடைத்துக் கொண்டிருந்தது, இப்போது 12 லிருந்து 20 மாதங்களுக்குள் கிடைக்கின்றது. கான்ட்ரிபியூட்டர் பேரண்ட் இல்லாத விசா கிட்டத்தட்ட 15 லிருந்து 20 வருடமாக இருக்கின்றது இப்போது.
நன்றி டாக்டர் சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்களே. பிறிதொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி செல்வி மற்றும் SBS, வணக்கம்.